வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பிறகு தொடரும் செய்தி அரங்கில். இலங்கையின் குருநாகல் மாவட்டத்தில் எச்ஐவி தொற்றுக்குள்ளானார் என்ற வதந்தியால் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல முடியாமல் இருந்த 6 வயது சிறுவன் சேர்க்கப்பட்ட பள்ளிக்கூடத்திலிருந்து நீக்கப்பட்டது குறித்த செய்திகள். இலங்கையில் செய்தி இணையதளங்கள் அரசிடம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் ஒருவரிடம் எடுக்கப்பட்ட பேட்டி.
அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை விமர்சிக்கின்ற நடவடிக்கைகள் தாராளமாக இடம்பெற தொடங்கியிருக்கின்றன. கருத்து முரண்பாடுகள் மிக்கனவாகவும் இந்த இணையதளங்கள் செயற்படுகின்றன.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரையும் விடுவிப்பது குறித்து மத்திய அரசின் கருத்துக்களை தமிழக அரசு கோரியிருப்பது குறித்த தகவல்கள். இந்தியாவில் மாணவர் தலைவர் கண்ணையா குமார் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள் இன்றைய தமிழோசையில் இடம்பெற்றிருக்கின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
ஐரோப்பாவில் மிக மோசமாக குடியேறிகள் நெருக்கடியை எதிர்கொள்ளும் நாடுகளுக்கு உதவும் வகையில் $750 மில்லியன் பரமதியான அவசர உதவி திட்டம் ஒன்றை ஐரோப்பிய ஆணையம் அறிவித்துள்ளது. உறுப்பு நாடுகள் ஒப்புதல் வழங்கினால் ஐரோப்பாவிற்கு வெளியே மோதல்கள் நடக்கும் இடங்களில் பணம் கையாளப்படுவதைப் போலவே ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்ளே மனிதாபிமான நிதியை கையாள முடியும். இந்த நிதி 3 ஆண்டுகளுக்கு பங்கீடு செய்யப்படும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் மனிதாபிமான பணிகளுக்கான ஆணையாளர் தெரிவித்தார். லட்சக்கணக்கான குடியேறிகள் மற்றும் அகதிகளின் வருகையால் அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ள கிரேக்கத்திற்கு இதன் மூலம் உதவ திட்டமிடப்பட்டுள்ளது.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் குடியரசுக் கட்சியின் டொனால்ட் டிரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சியின் ஹிலரி கிளின்டன் ஆகிய இருவரும் அவரவர் கட்சியில் அதிக ஆதரவு பெற்ற வேட்பாளர்களாக தங்களின் நிலையை மீண்டும் உறுதி செய்துள்ளனர். 2 கட்சிகளினதும் அதிபர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கிய உட்கட்சி போட்டியாக பார்க்கப்பட்ட நேற்றைய சூப்பர் டியூஸ்டே வாக்குப்பதிவில் இருவரும் தங்களின் கட்சி உறுப்பினர்களிடையே அதிக ஆதரவு பெற்றவர்களாக தங்களை வைத்துக் கொண்டுள்ளனர். குடியரசுக் கட்சி வேட்பாளருக்கான போட்டியில் முன்னணியில் உள்ள டிரம்ப் 7 மாகாணங்களிலும் அவரது கட்சி உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளார்.
You know, I watched Hillary's speech and she's talking about wages have been poor and everything's poor and everything's poor.
அவரது நெருங்கிய போட்டியாளரான டெட் க்ரூஸ் 3 மாகாணங்களிலும் மார்க்கோ ரூபியோ 1 மாகாணத்திலும் வெற்றி பெற்றுள்ளனர். வேட்பாளர் போட்டியிலிருந்து மற்ற வேட்பாளர்களை வெளியேற்றுவதற்கும் டொனால்டு டிரம்ப்பை தோற்கடிப்பதற்கும் முன்வருமாறு தனது சொந்த மாகாணத்தில் வெற்றி பெற்ற டெட் க்ரூஸ் டெக்சாஸில் ஆதரவாளர்கள் மத்தியில் பேசும்போது கூறினார். அண்மைய நாட்களில் டொனால்டு டிரம்ப் மிகவும் இணக்கப்பாட்டுடன் கூடிய அணுகுமுறையில் பேசி வருகிறார்.
நைஜீரியாவில் எண்ணெய் கசிவு வழக்கு ஒன்றை பெரும் எண்ணெய் வர்த்தக நிறுவனமான ஷெல் லண்டனில் எதிர்கொள்கின்றது. ஷெல் நிறுவனம் 5 ஆண்டுகளில் 2வது தடவையாக இவ்வாறான வழக்கை எதிர்கொள்கிறது. நைஜர் டெல்டா பகுதியில் உள்ள 2 சமூகத்தினர் நட்ட ஈடு கோருகின்றனர். தமது நிலப்பரப்பை ஷெல் தூய்மைப்படுத்தி தர வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுள்ளனர். தூய்மைப்படுத்தும் திட்டம் ஒன்றிற்கு தாம் ஏற்கனவே சம்மதித்துள்ளதாக ஷெல் தெரிவித்துள்ளது. நைஜர் டெல்டாவில் உள்ள மற்றொரு சமூகத்திற்கு $80 மில்லியன் அதிகமான தொகை நட்ட ஈடாக தருவதாக கடந்த ஆண்டு ஷெல் இணங்கியிருந்தது.
கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு வெளியே பிராந்தியங்களிலிருந்து பாவிக்கப்பட்ட வாகனங்கள், ஆடை மற்றும் காலணிகள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதை தடை செய்வது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் டன்சானியாவின் அருஷா நகரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். ஆடை மற்றும் தோல் உற்பத்திகளை உள்ளூரில் ஊக்குவிப்பதும் பிராந்தியங்களுக்குள்ளேயே வாகனங்களை பொருத்துவது ஆகியவற்றை இலக்காக கொண்டு இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. கென்யா, டன்சானியா, உகாண்டா, ருவாண்டா மற்றும் புருண்டி ஆகிய நாடுகளுடன் தென் சூடான் மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகளும் இணைந்து செயற்படுவதற்கான விண்ணப்பம் தொடர்பிலும் அதிபர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். கிழக்கு ஆப்பிரிக்க மின்னணு கடவுச்சீட்டு திட்டத்தை துவங்கவும் அவர்கள் எதிர்பார்த்துள்ளனர்.
ஆப்கானிஸ்தானில் ஜலாலாபாத் நகரில் உள்ள இந்திய துணை தூதரகம் மீது மேற்கொள்ளப்பட்ட தீவிரவாத தாக்குதல் ஒன்றில் பொதுமக்கள் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்கொலை குண்டுதாரியொருவரும் 4 துப்பாக்கிதாரிகளும் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பு படையினரின் பதில் தாக்குதல்களில் தீவிரவாதிகள் 4 பேர் பலியாகியுள்ளனர்.
கிழக்கு யுக்ரைனில் தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதாக நேட்டோவின் மூத்த தளபதி ஜெனரல் பிலிப் பிரிட்லோவ் தெரிவித்துள்ளார். அங்கு ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் யுக்ரைன் படையினருடன் மோதி வருகின்றனர். கிழக்கு யுக்ரைனில் 450 அதிகமான எரிகணை மற்றும் ஸ்டைப்பர் தாக்குதல்கள் கடந்த வாரம் நடந்துள்ளதாக வாஷிங்டனில் பேசிய போது ஜெனரல் பிலிப் தெரிவித்துள்ளார்.
இனி செய்தி அரங்கத்தில் முதலாவதாக நீண்ட இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் குருநாகல் மாவட்டத்தில் உள்ள குளியாப்பிட்டியாவில் HIV தொற்றுக்குள்ளானார் என்ற வதந்தியால் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல முடியாமல் இருந்த 6 சிறுவன் சேர்க்கப்பட்ட பள்ளிக்கூடத்திலிருந்து தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த செய்தியை தருகிறார் சார்லஸ் பீட்டர்.
இலங்கையில் உள்ள ஒரு சிறுவன் HIV தொற்றுக்குள்ளாகியுள்ளார் என பரவிய வதந்தியால் அந்த சிறுவன் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டதோடு அவர் கல்வி பயில அனுமதிக்கப்பட்ட பள்ளியிலிருந்தும் அவரை தற்போது விலக்கியுள்ளதாக வடமேல் மாகாண கல்வி அமைச்சர் சந்தியா ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த சிறுவனை மற்றொரு பள்ளிக்கூடத்தில் அனுமதிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். குருநாகல் மாவட்டத்தில் குளியாப்பிட்டியவிலுள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் 1 சேர்க்கப்பட்ட 6 சிறுவனே இவ்வாறு பள்ளிக்கூடத்திலிருந்து நீக்கப்பட்டவராவார். இந்த சிறுவனின் தந்தை நோய் காரணமாக உயிரிழந்த நிலையில் அவர் HIV தொற்றினால் பாதிக்கப்பட்டே உயிரிழந்தார் என அப்பிரதேசத்தில் தகவல் பரவியிருந்தது. இதனால் அந்த பிரதேசத்தில் சிறுவனை 1 சேர்த்துக்கொள்ள எந்த பள்ளிக்கூடமும் முன்வந்திருக்கவில்லை. தனது மகனுக்கு நியாயம் கோரி போராடிய அவரது தாயார் சிறுவனுக்கு HIV இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார். இதையடுத்து கல்வி அமைச்சின் அதிகாரிகளினால் குளியாப்பிட்டியவிலுள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் சிறுவனை சேர்க்க அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் இந்த சிறுவனுடன் தமது பிள்ளைகள் கல்வி பயில்வதை விரும்பாத மற்றைய மாணவர்களின் பெற்றோர் தமது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைப்பதை கடந்த சில நாட்களாக தவிர்த்திருந்தனர். இதனால் பள்ளிக்கூடத்தை சில நாட்களுக்கு மூடிய பள்ளி நிர்வாகம் பிரச்சினைக்கு தீர்வு காண மாகாண கல்வி அமைச்சின் உதவியை நாடியது. இதன் பின்னணியில் பள்ளி நிர்வாகத்தினருக்கும் மாகாண கல்வி அமைச்சருக்கும் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோருக்கும் இடையில் இன்று பேச்சுவார்த்தை நடந்தது. இதன்போது சிறுவனுக்கு HIV தொற்று இல்லை என சுகாதார அதிகாரிகள் மற்றைய பெற்றோருக்கு விளக்கமளித்த போதிலும் அதை ஏற்க மறுத்த பெற்றோர் சிறுவனை தொடர்ந்தும் பள்ளிக்கூடத்தில் வைத்திருப்பதற்கு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பெற்றோரிடமிருந்து வந்த தொடர் எதிர்ப்பை அடுத்து சிறுவனை பள்ளிக்கூடத்திலிருந்து விலக்கிக் கொள்வதாக மாகாண கல்வி அமைச்சர் சந்தியா ராஜபக்ஷ அறிவித்தார்.
உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து நாளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புங்கள். உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் நான் அந்த பிள்ளையை பள்ளியிலிருந்து விலக்கிக் கொள்கிறேன். அந்த பிள்ளையின் கல்வி உரிமையை பாதுகாக்க வேறொரு பள்ளியில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப் போகிறேன்
என்றார் பெற்றோர்கள் மத்தியில் பேசிய மாகாண கல்வி அமைச்சர் சந்தியா ராஜபக்ஷ. ஆனால் அமைச்சரின் இந்த தீர்மானத்திற்கு அப்பகுதி சுகாதார அதிகாரிகளும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிகளும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் என அங்கிருக்கும் எமது BBC செய்தியாளர் தெரிவித்தார். எனினும் சிறுவனுக்கு வேறொரு பள்ளிக்கூடத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக மாகாண கல்வி அமைச்சர் சந்தியா ராஜபக்ஷ அங்கு உறுதியளித்தார். இதர பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி சிறுவனை அந்த பள்ளியில் வைத்திருந்தால் அது அந்த சிறுவனுக்கு பாதகமான நிலைமையை தோற்றுவிக்கும் என்ற காரணத்தினாலேயே சிறுவனை அங்கிருந்து விலக்க நடவடிக்கை எடுத்ததாக மாகாண கல்வி அமைச்சர் சந்தியா ராஜபக்ஷ BBC தெரிவித்தார்.
பள்ளிக்கூடத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் மனித உரிமைகள் அதிகாரிகள், சுகாதார அதிகாரிகள், போலீசார் என்று பலரும் பங்கு பற்றி பெற்றோருக்கு விளக்கமளித்தார்கள். பெற்றோர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுவே கிராமத்தின் நிலைமை. இந்த பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தை எம்மால் மூட முடியாது. அதனால் தான் எவருக்கும் பிரச்சனை இல்லாமல் சிறுவனை அந்த பள்ளியிலிருந்து விலக்குவதாக அறிவித்தேன். ஆனால் இதற்கு பிறகு அந்த சிறுவனுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாதவாறு அடையாள ஆவணங்களை மாற்றி வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளோம்
என்று கூறிய மாகாண கல்வி அமைச்சர், கிராமிய மக்களுக்கு நோய்கள் தொடர்பில் மேலதிக விழிப்புணர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற தேவையை இந்த சம்பவம் உணர்த்தியுள்ளதாகவும் தெரிவித்தார்.
நோய்கள் பற்றியும் அவை பரவும் விதம் குறித்தும் கிராமிய மக்களுக்கு சுகாதாரத்துறையினர் விழிப்புணர்வு வழங்க வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல உதாரணம். இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கு சுகாதாரத்துறையினர் முறையான விழிப்புணர்வு நடவடிக்கை எடுக்க வேண்டும்
என்றார் வடமேல் மாகாண கல்வி அமைச்சர் சந்தியா ராஜபக்ஷ.
செய்தியை அளித்தவர் சார்லஸ் பீட்டர். இலங்கையில் இயங்கும் செய்தி இணையதளங்கள் இம்மாதம் 31 முன்னதாக ஊடக அமைச்சில் பதிவு செய்து கொள்ள வேண்டுமென்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பின் பின்னணி பற்றி இலங்கையிலிருந்து இயங்கும் தமிழ் மிரர் பத்திரிகை மற்றும் இணையதளத்தின் ஆசிரியரும் இலங்கை பத்திரிகை ஆசிரியர்கள் சங்கத்தின் உறுப்பினருமான AP மதன் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
இந்த அரசாங்கத்தில் மாத்திரமல்ல கடந்த அரசாங்கத்திலேயே உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த இணையங்களை பதிவு செய்ய வேண்டும், குறிப்பாக செய்தி இணையதளங்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற நடவடிக்கை. இதற்கான காரணமாக கடந்த அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட விடயம்தான் தொழில்முறை சார்ந்த ஊடகத்துறைக்கு முரணாக செயற்படுகின்ற சில செய்திகளை பிரசுரிப்பதன் காரணமாக இவை ஒரு பதிவுக்குட்படுத்தப்படாத விடத்தில் எங்கிருந்து அவர்கள் இயங்குகின்றார்கள் என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்காது என்றும், அதனை ஒரு சுயாதீனமாக இயங்க முடியாது, யாரும் எதையும் செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டினை முன்னெடுத்து வருகின்ற காரணத்தினால் இவை இலங்கையில் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இல்லையெல் கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது அதற்கு பதில் அளிக்கக்கூடிய ஒருவரை அடையாளப்படுத்துவதன் ஊடாக அதனை பதிவு செய்ய வேண்டும் என்ற நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தார்கள். அப்பொழுதே அது ஊடக சுதந்திரத்துக்கு முரணான என்ற கருத்து நிலவிய நிலையில் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் தடை செய்யப்பட்ட இணையதளங்கள் அனைத்துமே அந்த தடையை நீக்கி முழுமையான சுதந்திரத்துடன் இயங்குவதற்காக அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள்.
இப்பொழுது இவர்கள் பதிவு செய்ய சொல்லியிருக்கிறார்கள், என்ன வகையான பதிவு? சாதாரணமாக அமைச்சில் ஒரு பதிவை செய்வதா அல்லது அதற்கான கட்டணங்களை செலுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறதா?
கட்டணம் செலுத்த வேண்டும். ஏற்கனவே ஆரம்பத்திலே 35,000 ரூபாய் முதல் பதிவுக்காகவும் அதனை தொடர்ந்து மாதா மாதம் 25,000க்கு மேல் அந்த கட்டணமாக செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தமும் அவர்களுக்கு இருக்கின்றது. இணையதளத்தை பாதிக்கின்ற பொழுது எந்த சர்வரில் நீங்கள் அந்த இணையத்தினை பதிவு செய்திருக்கின்றீர்கள், அந்த டொமைன் ரைட்ஸ் பண்ணின ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கின்றது, அதே போன்று அந்த இணையத்தை நடத்துபவருடைய உரிமையாளருடைய பெயர், அவருடைய நிரந்தர முகவரி மற்றும் தொடர்பு இலக்கங்கள் அனைத்துமே அதில் உள்வாங்கப்பட்டிருக்கும்.
தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் என்ன காரணத்திற்காக இப்படியான பதிவுகள் அவசியம் என்று அரசாங்கம் கருதுவதாக ஏதாவது அனுமானம் எதுவும் இருக்கிறதா?
நல்லாட்சிக்கான தேசிய அரசாங்கம் என்று கூறுகின்ற இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை விமர்சிக்கின்ற நடவடிக்கைகள் தாராளமாக இடம்பெற தொடங்கியிருக்கின்றன. குறிப்பாக இந்த விசாரணை பொறிமுறையை ஆரம்பித்திருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய இந்த விசாரணைகளை விமர்சனத்துக்கு உட்படுத்துகின்ற பல்வேறுபட்ட இணையதளங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக ஆதரவாகவும் எதிராகவும் கருத்து முரண்பாடுகள் மிக்கனவாகவும் இந்த இணையதளங்கள் செயற்படுகின்ற காரணத்தினால் அதனை பதிவு செய்வதன் ஊடாக அவர்களை கேள்விக்குட்படுத்துகின்ற ஒரு நிலைமையை உட்படுத்தலாம் என்பதை தான் இவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர். அதாவது ஒரு பத்திரிகையில் ஒரு பிழையோ இல்லையே அந்த பத்திரிகையில் வெளிவந்த ஒரு கட்டுரை தொடர்பானதோ எதையாவது நாங்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டுமா இல்லையே கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டும் என்றால் அதனுடைய ஆசிரியர் இல்லையே அந்த நிறுவனம் என்பது பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருக்கின்றது. அதே போன்றது ஒரு நிலைமையினை குறிப்பாக இந்த செய்தி இணையதளங்களுக்கும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை அதற்காகத்தான் அரசாங்கத்தினர் முன்வைத்து வருகின்றார்கள்.
இப்பொழுது கிட்டத்தட்ட எத்தனை ஊடகங்கள் இப்படியான நிலைமையில் இயங்குகின்றன என்கின்ற ஏதாவது புள்ளிவிவரங்கள் எதுவும் இருக்கிறதா?
.lk.com போன்ற அந்த அங்கீகரிக்கப்பட்ட டொமைன்களை உள்ள இணையதளங்களாக கிட்டத்தட்ட ஒரு 60-70 அங்கீகரிக்கப்பட்ட இணையதளங்களாக இல்லையே நடைமுறையிலே அனைவரிடம் தெரிந்து வைத்திருக்கின்ற இணையதளமாக இருந்து வருகின்றது. அது தவிர பிளாக் என்ற ரீதியிலே 700க்கும் மேற்பட்ட பிளாக்குகள் இருக்கின்றன. அதிலே 1000கணக்காக இருந்தாலும் ஓரளவுக்கு பிரசித்தமான ஒரு 700 வரையான இணையதளங்கள் தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
தமிழ் மிரர் பத்திரிகையின் ஆசிரியர் ஏ.பி. மதன். இலங்கையின் திரிகோணமலை மாவட்டத்தில் சம்பூர் பிரதேசத்தில் இந்தியாவின் உதவியுடன் அமையவிருக்கும் அனல் மின் நிலையத்திற்கு எதிராக இன்று நடைபெற்ற போராட்டம் குறித்த செய்திகளை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
திரிகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேசத்தில் இந்திய உதவியுடன் அமையவுள்ள அனல் மின் உற்பத்தி நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அந்த பிரதேச மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலை பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சாலையூர் பிள்ளையார் ஆலய முன்றலில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த அனல்மின் நிலையம் இந்தியா இலங்கை மீதான வல்லரசு ஆதிக்கத்தின் வெளிப்பாடு என்கின்றார் பசுமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர் திருநாவுக்கரசு கோபகன்.
அமைக்க போகிற அதனுடைய தொழில்நுட்பவியலாளர்கள் அதனுடைய தொழில்நுட்ப குழு முழுவதும் இந்தியாவை சார்ந்தது. இந்தியாவுடைய அனல் மின் நிலையங்கள் என்ன நிலையில இருக்குன்றது நாங்கள் அறிகிறோம். இந்தியா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு மத்தியில் வச்சிருக்க அனல் மின் நிலையங்களால் எவ்வளவு தூரம் பிரச்சனைகள் அந்த மக்கள் எதிர்நோக்குறாங்க. தன்னுடைய சொந்த மக்கள சுகாதார நலன்லேயே அக்கறை இல்லாத ஒரு ஒரு தொழிற்சாலையை நிர்ணயிக்கிற ஒரு நாடு இன்னொரு மக்கள் இன்னொரு நாட்டினுடைய மக்களினுடைய சுகாதாரத்தில் மிக அக்கறை எடுத்து ஒரு இன்னொரு தொழிற்சாலை அமைக்கும்ன்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளிடாது. ரெண்டாவது, அனல் மின் நிலையங்கள் மிக மோசமான சூழல் தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதுக்கு எப்படி அதை சொல்றேன்னு தெரியல. அதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு உலக அளவுல. தவிர்க்க முடியாத சூழல்ல மின்சார உற்பத்திக்கு வேற வழியே இல்லாத சூழல்ல அதுக்கு ஏதுவான சூழல் இல்லாத நாடுகள் மட்டும்தான் அனல் மின்சார நிலையத்துக்கு போதே தவிர, இலங்கையில எங்களுக்கு எங்கட பகுதியில 10 மாதம் வெயில் இருக்கு. ஆகவே சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கலாம், காற்றாலைகள்லேருந்து மின்சாரம் தயாரிக்கலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு எங்களுக்கு. இந்தியா தன்னுடைய நிலக்கரியை இங்கே உடந்து கொட்டி இங்கே கழிவுகளை கொட்டி சூழலை இங்கே இருக்கிற சூழலை மோசமாக பாதிப்படைய செய்ததுக்கு பிறகு இங்கிருந்து மின்சாரத்தை தண்டை நாட்டுக்கு கொண்டு வர முயற்சியும் செய்து இந்தியாவுடைய இது மிகப்பெரிய பாரதூரமான இலங்கை மீதான தன்னுடைய அழுத்தத்தை தன்னுடைய வல்லரசு ஆதிக்கத்தை செலுத்துகிறவருடைய மதம் நாங்கள் இதில் பார்க்கிறோம்.
அந்த பகுதியில் நடைபெற்ற வேறொரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவருமான இரா சம்பந்தன் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்து சில நிமிடங்கள் அங்கு உரையாடினார்.
ஒரு அடல் மின் நிலையம் அமைப்பதற்கு அங்குடைய காணி பல வருடங்களுக்கு முன்பதாக ஒதுக்கப்பட்டிருந்தது. அதன் மூலமாக நமது மக்களுக்கு பல்வேறு வசதி இனங்கள் ஏற்படும் என்று ஒரு கருத்து இருக்கின்றது. அதை மறப்பதற்கில்லை. அதுபடிய சம்பந்தமாக நாங்கள் விசாரித்து அவற்றை நிறைவே நிகழ்த்தி செய்வதற்கு என்ன விதமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி அதோடு சம்பந்தப்பட்ட அனைவர்களுடன் பேசி நாங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் அளித்த இந்த பதில் தங்களுக்கு திருப்தி அளிப்பதாக இல்லை என்கின்றார் திருநாவுக்கரசு கோபகன்.
அனல் மின் நிலையம் வாரத விட சம்பூர் மக்களை குடியேற்றி இருக்க தேவையில்லை. இந்த குடியேற்றினதுக்கு பிறகு அனல் நிலையம் வந்தால் அந்த பகுதி மக்கள் நார்மலாகவே வெளியேற வேணும், வேறு வழி இல்லை. என்ன அனல் உலைகளுக்கு பக்கத்தில் இருக்க இயலாது
என்றும் குறிப்பிட்டார் பசுமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர் திருநாவுக்கரசு கோபகன்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமானுக்கு நேற்று நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்த நிலையில் அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதுகுறித்த செய்திகளோடு மீண்டும் உதயகுமார்.
ஹட்டன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தினால் கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவர் நீதிமன்றத்தினால் எச்சரிக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். அவரது சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சமர்ப்பித்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் பிடியாணை உத்தரவையும் விலக்கிக் கொண்டது. 2014 ஆண்டு ஹட்டன் பிரதேசத்தில் மத்திய அமைச்சர் பழனி திகாம்பரத்தின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக செந்தில் தொண்டமான் உட்பட 5 மாகாண சபை உறுப்பினர்களுக்கு எதிராக ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு அவர் தொடர்ந்தும் சமூகமளிக்காத நிலையில் நேற்று நடைபெற்ற விசாரணையின் போது அவரை கைது செய்வதற்கான பிடியாணை உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்தது. இதனையடுத்து இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்த செந்தில் தொண்டமான் எச்சரிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். நீதிமன்றம் அழைப்புக்குரிய நாட்களில் சமூகமளிக்க வேண்டும், சமூகமளிக்க முடியாத வேளை அரசாங்க வைத்திய அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளின் அடிப்படையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். கடந்த 7 ஆண்டுகளாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறையில் இருந்த பெண் ஒருவரை வவுனியா நீதிமன்றம் இன்று விடுதலை செய்துள்ளது. இதுகுறித்த செய்திகளோடு வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை சிறைச்சாலைகளில் விடுதலையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் தங்களை மனிதாபிமான முறையில் விடுதலை செய்ய வேண்டும் என கோரி சிறைச்சாலைகளில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். இந்த சூழலில் அவர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களின் விடுதலையை வலியுறுத்தியும் யாழ்ப்பாணத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள வெகுஜன அமைப்புகள் இதற்கான அழைப்பை விடுத்திருந்தன. தமிழ் அரசியல் கைதிகளின் வழக்குகளை துரிதமாக விசாரணை செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு நீதிமன்றத்தினால் இரு தினங்களுக்கு முன்னர் விடுதலை செய்யப்பட்டிருந்த 2 தமிழ் கைதிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். அவர்களில் முருகையா கோமகனும் ஒருவர்.
யாரும் அங்கே விரும்பி வாக்குமூலங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. விருப்பத்துக்கு மாறாக பெறப்பட்ட வாக்குமூலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இன்றைக்கு தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலத்திலே விருப்பத்துக்கு மாறாக பெறப்பட்ட வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்ட தண்டனை வழங்கப்பட்ட வழக்குகளை முதல் பரிசீலனை செய்யும்படி ஐநா பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுக்குரிய நியாயமான தீர்வு அவர்களுக்கு வேண்டும்
என்றார் கோமகன் அவர்கள். இதனிடையே கடந்த 7 வருடங்களாக சிறைவாசம் அனுபவித்து வந்த தமிழ் கைதியாகிய பெண் ஒருவர் இன்று வவுனியா மேல் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்த சட்டத்தரணி கே.எஸ். ரத்னவேல் அவர்களிடம் இந்த விடுதலை குறித்த விவரம் என்ன என கேட்டேன்.
அவருக்கு எதிராக 3 வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன. பல சம்பவங்களில் தொடர்பு பட்டவர் என்று அவருடைய குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் மட்டுமே 2 வழக்குகள் இருந்தது. அந்த 2 வழக்குகளிலும் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் நிராகரிக்கப்பட்டு அவர் அந்த வழக்கிலிருந்து விடுதலையானார். ஆனால் 3வது வழக்கு அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் அவரோடு கைது செய்யப்பட்ட இன்னொருவர் கொடுத்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் இவருக்கு எதிராக அது பாவிக்கப்பட்டது. இன்னொரு நபர் அளித்த அந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் பிரகாரம் அந்த வழக்கு இவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டது. இருந்தது. வழக்கு விசாரணையின் போது சென்ற முறை அந்த நீதவான் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டு அதன் பின்னர் நீதிமன்றம் முடிவு செய்தது அந்த குற்றோப்புதல் வாக்குமூலத்தின் மீதாக எந்த ஒரு நம்பகமான குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது என்ற அடிப்படையில் இன்று அவர் 7 வருடங்களாக சிறையிலிருந்து வந்த ஒரு பெண் அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவர் விடுதலை ஆகிவிட்டார். எனவே பயங்கரவாத தடை சட்டத்தின் மூல வேராக இருக்கின்ற இந்த குற்றோப்புதல் வாக்குமூலம் எந்த ரீதியிலும் அதை நியாயப்படுத்த முடியாது என்ற நிலைப்பாட்டையே இந்த வழக்கின் தீர்ப்பு நிரூபித்திருக்கிறது
என்றார் சட்டத்தரணி கே எஸ் ரத்னமேல் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் தொடர்ந்து ஒத்திப்போடப்பட்டு வரும் உள்ளாட்சித் தேர்தல்களை நடத்த உத்தரவிடும்படி கோரி எதிர்க்கட்சியினர் தாக்கல் செய்த மனு ஒன்றை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
ஒத்திவைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தும்படி அரசாங்கத்துக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி எதிர்க்கட்சியினர் தாக்கல் செய்த மனு ஒன்றை உச்சநீதிமன்றம் எந்தவிதமான தீர்ப்பையும் வழங்காமல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்க தீர்மானித்தது. மனு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த தலைமை நீதிபதி கே ஸ்ரீபவன் அரசாங்கத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ள தேர்தலை நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரங்கள் இருக்கின்றதா என்பது குறித்து நீதிமன்றத்துக்கு தெளிவான விளக்கம் ஒன்று அவசியம் என்று தெரிவித்தார். எனவே எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இது சம்பந்தமாக விளக்கம் அளிக்குமாறு தலைமை நீதிபதி சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உபத்தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அலாபெரும உள்ளூராட்சி சபை தேர்தலை பின்போடுவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தை கண்டிப்பதாக தெரிவித்தார். இந்த தேர்தல் கடந்த 9 மாதங்களாக பின்போடப்பட்டு வருவதாக தெரிவித்த டலஸ் அலாபெரும இதன் மூலம் மக்களின் வாக்களிக்கும் உரிமை பறிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தேர்தல்கள் முறையாக நடத்தப்பட்டது. அப்போது கட்டம் கட்டமாக தேர்தல் நடத்தப்படுவதாக சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். ஆனால் தற்போதைய அரசாங்கம் தேர்தலை பின்போட்டு வருவதாக குற்றம் சாட்டிய டலஸ் அலாபெரும அரசாங்கத்தின் முயற்சிகளை தோக்கடிப்பதற்கு சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் கே எஸ் உதயகுமார். இலங்கையின் இலக்கிய முன்னோடிகளில் முக்கியமான ஒருவராக கருதப்படும் செங்கை ஆழியன் காலமானார். அவரது இறுதி நிகழ்வுகள் இன்று நடைபெறுகின்றன. இலக்கியத் துறைக்கான அவரது பங்களிப்புகள் குறித்து எமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் அனுப்பிய ஒரு குறிப்பு.
இலங்கையின் படப்பிலக்கிய துறையில் தனியானதொரு தடம் பதித்துள்ள செங்கையாளியான் எனப்படும் கந்தையா குணராசா அவர்களின் இறுதிக்கிரியைகள் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றன. ஞாயிறன்று அவர் இறைபதம் அடைந்திருந்தார். இறக்கும் போது அவருக்கு 75. இந்த வயதிலும் கடந்த ஜனவரி மாதம் யாழ்ப்பாணம் பாரீர் என்ற யாழ்ப்பாணத்தில் உள்ள இடங்களை பற்றிய விவரண நூல் ஒன்றை அவர் வெளியிட்டிருந்தார். 50 நாவல்கள், 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 100க்கும் மேற்பட்ட பாடநூல்கள் என பல நூல்களை அவர் வெளியிட்டுள்ளார். அவருடைய இழப்பு இலங்கையின் இலக்கிய துறையில் ஈடு செய்ய முடியாதது என்று இலங்கையின் மற்றொரு படைப்பிலக்கியவாதியாகிய இனுவையூர் சிதம்பர திருச்செந்திநாதன் அவர்கள் கூறுகின்றார்.
செங்கையாளியனை பொறுத்தவரையில் கல்வி நிலை, அவருடைய பதவி நிலை, அவருடைய இலக்கிய பங்களிப்பு, அவருடைய சமூக பங்களிப்பு, அவருடைய ஆளுமைகள் பலவிதமானவை. ஒவ்வொரு துறையிலுமே அவர் முத்திரையை பாதித்துள்ளார். அவர் ஒரு புவியியல் முதுகலைமானி. அது தவிர அவர் உதவி அரசாங்க அதிபராகவும் மேலதிக அரசாங்க அதிபராகவும் பல்கலைக்கழக பதிவாளராகவும் யாழ் மாநகர சபை ஆணையராகவும் பணியாற்றியவர். குறிப்பாக நாவல், நகைச்சுவை, சினிமா என்று சகல துறைகளிலுமே அவர் ஆழமாக கால் பதித்தவர். இந்த இலக்கிய பணிகளுக்கு அப்பாலே அவர் புவியியல் பாட நூல்கள், புதர்வுக்கு சம்பந்தப்பட்ட நூல்கள் என்று பல்வேறு விடயங்களை அவர் கையாண்டிருக்கின்றார். இது தவிர சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்களை படைப்பாக்கியிருக்கிறார். அவருடைய 24 மணி நேரம், 12 மணி நேரம், யாழ்ப்பாணம் எரிகிறது போன்ற யாழ்ப்பாணத்து அக்காலத்து முக்கியமான நிகழ்வுகளை உள்ளடக்கிய இந்த படைப்புகள் மிக பிரபலமாக பேசப்பட்டன. 24 மணி நேரம் பல தடவை பதிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது
என்றார் சிதம்பர திருச்செந்திநாதன் அவர்கள்.
பவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி சில இந்திய செய்திகள். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு தமிழக சிறைகளில் இருக்கும் 7 பேரையும் விடுவிக்க முடிவு செய்திருப்பதாக தமிழக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. இது குறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திரபாண்டியன்.
முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 7 பேரையும் விடுவிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறி மத்திய உள்துறை செயலாளருக்கு தமிழக தலைமைச் செயலாளர் ஞானதேசிகம் கடிதம் எழுதியுள்ளார். பேரறிவாளன் முருகன், சாந்தன், நளினி, ராபர்ட் பயாஸ், ரவிச்சந்திரன் மற்றும் ஜெயக்குமார் தரப்பில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தங்களை விடுவிக்க கோரி தமிழக அரசிடம் முறையிட்டுள்ளதாகவும், அதிலும் நளினி தரப்பில் தமிழக அரசு தங்களை விடுவிக்கும் நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுத்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த குறிப்பிட்ட சிறை கைதிகள் 24 வருடங்களாக சிறையில் உள்ள காரணத்தாலும் முருகன், சாந்தன், ராபர்ட் பயாஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகிய இந்த நால்வரும் வெளிநாட்டு பிரஜைகள் என்கிற காரணத்தாலும் அவர்களை விடுவிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 ஆம் ஆண்டில் இந்த 7 பேரையும் விடுவிக்கப் போவதாக தமிழக அரசு அறிவித்து மத்திய அரசின் கருத்தை கோரியிருந்தது. ஆனால் மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்த வழக்கு என்பதால் இந்த விவகாரத்தில் மத்திய அரசுதான் முடிவெடுக்க முடியும் என மத்திய அரசு தெரிவித்திருந்தது.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் அளித்த செய்திக்குறிப்பு. தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு சிறையில் இருக்கும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கண்ணையாகுமாரை ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மீண்டும் ஜெயக்குமார்.
ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கண்ணையாகுமாருக்கு தில்லி உயர்நீதிமன்றம் 6 மாத இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. கண்ணையாகுமாரின் ஜாமீன் மனுவை விசாரித்து வந்த உயர்நீதிமன்ற நீதிபதி பிரதிபா ராணி இன்று 10,000 ரூபாய் பிணை பத்திரத்துடன் கூடிய இந்த இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இருந்தபோதும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளுக்கு அவர் தொடர்ந்து முறையான ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. கண்ணையாகுமார் தரப்பில் இந்த வழக்கில் ஆஜராகி வரும் வழக்கறிஞர் கபில் சிபல் இவர் மீதான குற்றச்சாட்டை உறுதி செய்ய போதுமான சாட்சியங்கள் இல்லை என கூறி வாதாடினார். தில்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் ராகுல் மெக்ராவும் கூட கன்னியாகுமாருக்கு ஆதரவான வாதங்களை தான் தொடர்ந்து முன்வைத்து வந்தார். தில்லி காவல்துறையினர் தரப்பிலான வாதங்களில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் கன்னியாகுமார் நடத்திய கூட்டத்தில் அந்த வளாகத்திற்கு சம்பந்தமில்லாத வெளியாட்கள் பங்கேற்றதாக குறிப்பிட்டனர். இதையடுத்து தேசவிரோத கோஷங்களை அந்த வெளியாட்கள் எழுப்பியிருந்தால் அதற்கு கன்னியாகுமார் எவ்வாறு பொறுப்பேற்க முடியும் என நீதிபதி பிரதிபா ராணி கேள்வி எழுப்பியிருந்தார். தேசவிரோத குற்றம் என்றால் என்ன என்று தெரியுமா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இன்று வழங்கப்பட்டுள்ள இந்த ஜாமீன் குறித்து பிபிசியிடம் பேசிய கன்னியாகுமார் தரப்பு வழக்கறிஞரான ரெபக்கா ஜான், தற்போதைக்கு மிகப்பெரிய நிவாரணம் கிடைத்துள்ளதாகவும், 6 மாதங்களுக்கு பிறகு கன்னியாகுமாரின் நடத்தையை அடிப்படையாக கொண்டு அவருக்கு வழங்கப்பட்டுள்ள ஜாமீன் நிரந்தரமானதாக மாற்றப்படும் என்றும் தெரிவித்தார். இந்திய நாடாளுமன்றம் மீதான தாக்குதல் வழக்கில் அப்சல் குருவுக்கு மரண தண்டனை விதித்தது தவறு என்று கூறி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டதாக கூறி மாணவர் அமைப்பு தலைவர் கன்னியாகுமார் கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்காக அவர் மீது தேச துரோக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது.
ஜெயக்குமார் அளித்த செய்திக்குறிப்பு. இந்தியாவில் மத்திய அரசின் விதிமுறைகளை எதிர்த்து தங்க நகை கடைகள் 3 நாள் வேலை நிறுத்தத்தை துவங்கியுள்ளன. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன்.
இந்தியாவில் தங்க நகை வியாபாரிகள் நாடு தழுவிய 3 நாள் கடையடைப்பு போராட்டத்தை இன்று துவக்கியுள்ளனர். 1% கலால் வரி மீண்டும் சுமத்தப்பட்டுள்ளதை எதிர்த்தும் 2 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு அதிகமான தொகைக்கு தங்க நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்களிடமிருந்து இந்திய அரசாங்கத்தின் வருமான வரித்துறையால் வழங்கப்படும் நிரந்தர கணக்கு எண்ணை பெறுவதை கட்டாயமாக்கி இருப்பதை எதிர்த்தும் இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. 2 லட்சம் ரூபாய்க்கு தங்க நகைகள் வாங்க பான் கார்டு கட்டாயம் என்பது நடைமுறை சாத்தியம் இல்லாத திட்டம் என தமிழ்நாடு தங்கம் வெள்ளி வைரம் நகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ரகுநாத் குறிப்பிடுகிறார். ஏற்கனவே பிப்ரவரி 10ஆம் தேதியன்று நாட்டின் பிற பகுதிகளிலும் தமிழகத்தில் பிப்ரவரி 11ஆம் தேதியன்றும் இது தொடர்பாக தங்க நகை வியாபாரிகள் 1 நாள் அடையாள கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். மத்திய அரசு தங்களின் கோரிக்கையை ஏற்காததால் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதற்கிடையே மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியை சந்திக்க ஆபரண நகை வியாபாரிகள் சங்கத்தின் கூட்டமைப்பு திட்டமிட்டுள்ளதாகவும் ரகுநாத் தெரிவித்தார். மேலும் தமிழகம் போன்ற பகுதிகளில் நகை வாங்க வரும் வாடிக்கையாளர்களில் பெண்கள்தான் அதிகம் என்றும், அவர்களிடம் பெரும்பாலும் பான் கார்டு இருப்பதில்லை என்றும், அத்தோடு அவர்களை பான் கார்டுக்கு விண்ணப்பிக்க செய்யும் முகவர்களாக நகை வியாபாரிகளை அரசு மாற்றுகிறது என்றும் ரகுநாத் குற்றம் சாட்டுகிறார். தங்க நகைகளை பொறுத்தவரை 10 லட்சம் ரூபாய் வரை வரம்பு அளிக்க வேண்டும் என்றும் ரகுநாத் கூறுகிறார். இவை தவிர தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்ன என்று தமிழ்நாடு தங்கம் வெள்ளி வைரம் நகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ரகுநாத்திடம் கேள்வி எழுப்பிய போது,
இந்த பட்ஜெட்ல வந்து டிசிஎஸ் கேஷ் கொடுத்து வாங்குறதுனால டிசிஎஸ் அப்படின்னு பண்ணும் பொழுது டாக்ஸ் கலெக்டர் அட் சோர்சஸ் அதுக்கு பண்ணிருக்கிறதுனால 2% ஜாஸ்தி ஆகும் போது ஒரு பவுனுக்கு வந்து மினிமம் 560 ரூபா முதல் 600 ரூபா வரை ஜாஸ்தி ஆகும். சோ அந்த மாதிரி அவங்க பண்ணும் பொழுது முதல்ல இந்த வரிச்சுமைகள் பூராமே இவங்களுடைய ஜனங்களுடைய தலையில் தான் ஒடுக்கும். சோ அந்த மாதிரி வரும் பொழுது ஜனங்கள் வந்து இந்த நகைகள் வாங்குவதை தவிர்த்துருவாங்க. சோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு நகை வியாபாரம் முற்றிலுமாக நசுக்கப்படும்.
இந்திய அரசாங்கம் வந்து வலியுறுத்துற படிவங்கள் வழங்கும் முறையையும் நீங்க வந்து ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன?
இந்த மற்ற தொழில் மாதிரி இந்த தொழில் இல்லைங்க. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு மோட்டர் தொழில் எடுத்தீங்கன்னா, மோட்டர் தொழில வந்து அதனோட நம்பர் இருக்கும், அது எங்கெங்க இது பண்ணாங்க, எந்த கஸ்டமருக்கு வித்தாங்க, அது வரைக்கும் கொண்டு போகலாம். ஆனா நகைகள்ல வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ்கள், ஏகப்பட்ட வெரைட்டிகள் இருக்கும் பொழுது யாருகிட்ட எது பண்ணும், எப்படி பண்ணும், தரத்துக்கு தான் கேரண்டி கொடுக்க முடியும். யாராருகிட்ட எதாவது வாங்கணும், எதாவது வித்தோம்னு நம்ம சொல்லவே முடியாது.
செய்திக்குறிப்பை அளித்தவர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். இத்துடன் இன்றைய தமிழோசி நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.